வணக்கம் மாணவர்களே, ஊவாவின் குருகுலம் கல்வி நிகழ்ச்சியினூடாக மீண்டும் உங்களை சந்திக்கும் நான் பண்டாரவளை, தமிழ் மத்திய கல்லூரியின் கணிதப்பாட ஆசிரியர் கானா செல்வராஜா. மாணவர்களே, இதற்கு முந்திய பாடத்திட்டத்தில் பங்குச்சந்தை தொடர்பான விடயங்களை நாங்கள் கலந்துரையாடினோம். இன்றைய நிகழ்வில் நாங்கள் பார்த்திருப்பது வர்க்க பூர்த்தியாக்கல் மூலம் இருபடி சமன்பாடுகளை தீர்த்தல். பிள்ளைகள், உங்களுக்கு தெரியும், இந்த பகுதியில் வந்து நிறைய வினாக்கள் வந்து பரீட்சையில் கட்டாயம் வருது. ஆகவே இந்த வர்க்க பூர்த்தியாக்கல் மூலம் இருபடி சமன்பாடுகளை தீர்த்தல் அப்படிங்கிற நேரம் இரண்டு முறைகளில் இந்த கணக்குகளை நம்ம செய்யலாம். ஒன்று வர்க்க பூர்த்தி முறையிலையும் செய்யலாம், அல்லது எக்ஸமன் சயபி சகவோசய பி வர்க்கம் சய நாலு ஏசி முழுவதின் கீழ் இரண்டு ஏ. எக்ஸமன் சயபி சகவோசய பி வர்க்கம் சய நாலு ஏசி முழுவதின் கீழ் இரண்டு ஏ என்ற வாய்ப்பாட்டின் மூலமும் நம்ம வந்து என்ன செய்யலாம் சொன்னால் இந்த பகுதிகளை செய்யலாம். அதில் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற விடயம் வந்து நமது பாடப்புத்தகத்தில் இருக்கிற 75 பக்கத்தில் ஒரு செயற்பாடு வழங்கியிருக்கிறாங்க. கீழே தரப்பட்டுள்ள கோவைகளை நிறைவர்க்கமாக மாற்றுவதற்கு கூட்டப்பட வேண்டிய மாறா உறுப்பை எழுதி அவற்றை நிறைவர்க்கங்களாக ஒழுங்கமைக்க அப்படின்னு சொல்லி தந்திருக்கிறாங்க. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, அந்த செயற்பாட பாருங்க. கீழே தரப்பட்ட கோவைகளை நிறைவர்க்கமாக மாற்றுவதற்கு, நிறை வர்க்கமாக மாற்றுவதற்கு வசனத்தை நல்லா விளங்கி வரணும், விளங்குது தானே. அதுலயும் பாத்தீங்கன்னா பிள்ளைகள், முதலாவது வினாவும் தந்திருக்கிறாங்க, அதுக்கான விடைகளும் தந்திருக்கிறாங்க. எப்படி முதலாவது வினா வந்திருக்குது? எக்ஸ் வர்க்கம் சக ஆறு எக்ஸ் சக ஒன்பது சமன் அப்படின்னு சொல்லி வினா ஒன்று தந்திருக்கிறாங்க. நமது பாடப்புத்தகத்தில் பிள்ளைகள் 75 பக்கத்தில் காணப்படுகின்ற செயற்பாடு தொடர்பான வினாக்களை தான் நான் வழங்குறேன், விளங்குதா? அப்ப எக்ஸ் வர்க்கம் சக ஆறு எக்ஸ் சக ஒன்பது அப்படின்னு சொன்னா, இதுல வந்து பார்க்கணும் பிள்ளைகள், கடைசியில் காணப்படுகின்றது வந்து ஒன்பது, நடு உறுப்பின் குணகத்தின் அரைவாசியின் இரண்டாம் அடுக்கு. உங்களுக்கு தெரியும், நடு உறுப்பின் குணகத்தின் அரைவாசியின் இரண்டாம் அடுக்குன்னு சொல்லி இந்த கணக்கு நம்ம வந்து எடுக்கணும். அப்போ முதலாவது கணக்கு எக்ஸ் ஒர்க்கும் சக ஆறு எக்ஸ் சக ஒன்பதுன்னு சொன்னால், நடு உறுப்பு வந்து ஆறு எக்ஸா காணப்படுது, அதன் குணகம் எக்ஸின் குணகம் வந்து ஆறு. ஆகவே ஆறு அரைவாசி மூன்று, ஆறு அரைவாசி வந்து மூன்று. ஆகவே நீங்க விடை எழுதணும், எக்ஸக மூன்று முழுவதின் வர்க்கம், எக்ஸக மூன்று முழுவதின் வர்க்கம்னு சொல்லி நீங்க வந்து விடை எழுதி கொள்ளலாம். விளங்குதா பிள்ளைகள்? முதலாவது அவங்க தந்தே இருக்கிறாங்க. ஓகே, நம்ம பி என்ற வினாவை நம்ம பார்க்க போறோம். பி அதை கவனிச்சிங்கன்னா, எக்ஸ் ஒர்க்கம் சக எட்டு எக்ஸ் சகன்னு சொல்லி வந்திருக்குது. எக்ஸ் ஒர்க்கம் சக எட்டு எக்ஸ் சக, இந்த வினாவை நீங்க பார்க்குற நேரம் நடு உறுப்பு வந்து எட்டு எக்ஸ் ஆக காணப்படுது. பாருங்க பிள்ளைகள், எக்ஸ் வர்க்கம் இருக்கு, சக ஒன்று இருக்கு, எட்டு எக்ஸ் இருக்கு, சக பதினாறு. விளங்குதா பிள்ளைகள்? அப்ப நடு உறுப்பு வந்து எட்டு எக்ஸ்ங்கிறனால அதன் அரைவாசி வந்து எத்தனை பிள்ளைகள்? நான்கு. அப்ப சக நான்கின் வர்க்கம் வந்து எத்தனை? பதினாறு. நான்கின் வர்க்கம் வந்து எத்தனை? பதினாறு. விளங்குதா? சமன் என்ன எழுதணும் அந்த பக்கத்தில் விடைய? எக்ஸ் எழுதி கொள்ளணும், சக நாலு எழுதணும், முழுவதின்ற வர்க்கத்தை போடணும். எக்ஸ் எழுதணும், சக நாலு எழுதி முழுவதின்ற வர்க்கத்தை காட்டினேன்னு சொன்னால் அந்த கணக்கான விடை வந்து சரியா வரும். விளங்குதா? ஓகே, அடுத்த கவனிய பிள்ளைகள், சி கணக்கை இடையில பாருங்க, ஒரு மைனஸ் ஒன்று வந்திருக்குது, மைனஸ் ஒன்று வந்திருக்குது. பிள்ளைகள், இந்த சமனுக்கு அடுத்த பக்கத்தில் விடை எழுதுறீங்க தானே, சமனுக்கு அடுத்த பக்கம் விடை எழுதுற நேரத்தில் நீங்க ஒரு விஷயத்தை நல்லா விளங்கிக்கணும். எக்ஸ் வர்க்கத்துக்கு பக்கத்தில் என்ன இருக்குன்னு பார்க்கணும், நடு உறுப்பின் குணகத்துக்கு முன்னுக்கு என்ன அடையாளம் இருக்குன்னு பாருங்க. நடு உறுப்பின் குணகம் வந்து ஒன்னாவதுல ஆர் எக்ஸ் இருக்கு, சக அடையாளம் இருக்கு. ஆகவே சமனுக்கு அங்காலையும் சகவுல தான் வரப்போகுது. நடுவுறுப்பின் குணகம் வந்து இரண்டாவது கணக்கில் எக்ஸ் வர்க்கம் இருக்கு, சக எட்டு எக்ஸ் இருக்கு. ஆகவே எட்டு எக்ஸுக்கு முன்னுக்கு சக இருக்கிறனால எக்ஸ் சக நாலு, சக தான் அங்கேயும் வரப்போகுது. இல்லைங்க தானே? அதே மாதிரி எக்ஸ் வர்க்கம் சய பதினாலு எக்ஸ் இடைவெளி கொடுத்துருக்கிறாங்க. அப்ப நடுவுறுப்பின் குணகம் வந்து பதினாலு எக்ஸ், பதினான்கு எக்ஸா இருக்கு. சரியா பிள்ளைகள், எக்ஸ் வர்க்கம் சய பதினாலு எக்ஸ் சக பதினாலு அறவாசியத்தனை நாற்பத்தி ஒன்பது. பதினாலு ரெண்டால பிரிச்சிங்கன்னா ஏழு வரும். ஏழின்ற வர்க்கம் வந்து எத்தனை? நாற்பத்தி ஒன்பது. ஆகவே விடை எழுதுற நேரம் நீங்க என்ன எழுதணும்? முதலாவது எக்ஸை போடணும், அடுத்து நடுவுறுப்பின் குணகத்துக்கு பக்கத்தில் என்ன அடையாளம் இருக்கு? சய அடையாளம் இருக்கு. சய அடையாளத்தை போட்டுக்கொள்ளுங்க. நாற்பத்தொன்பதுனா ஏழு, முழுவதின் வர்க்கம். ஆகவே எக்ஸ் சய ஏழு முழுவதின் வர்க்கம். விளங்குதா? ஓகே, அடுத்து இந்த டி அப்படிங்கிற கணக்கை பார்ப்போம். எக்ஸ் வர்க்கம் சக மூன்று எக்ஸ் வந்திருக்கு. மூன்று என்பது ஒரு ஒற்றை எண். மேலே பாருங்க பிள்ளைகள், ஆறு இரண்டால பிரிச்சிங்கன்னா மூன்று வருது, நாலு இரண்டால பிரிக்கும் போது நான்கு வருது, பதினாலு இரண்டால பிரிக்கும் போது ஏழு வருது. ஆனால் இங்க வந்து மூன்று எக்ஸுங்கிறனால மூன்றை வந்து இரண்டால பிரிக்கிறீங்க. மூன்றை இரண்டால பிரிக்கிற நேரம் மூன்றின் கீழ் இரண்டுன்னு வைங்க கணக்கு. சரியா, மூன்றை இரண்டால பிரிச்சு ஒன்று தசம் ஐந்துன்னு விடைய போடாதீங்க. இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் மூன்றின் கீழ் இரண்டுன்னே வச்சுக்கொள்ளுங்க. ஏன்னா மூன்றை இரண்டால பிரிக்கிறேன்னு சொன்னா மூன்றை தர ஒன்றின் கீழ் இரண்டால தானே நம்ம பிரிக்க போறோம். ஆகவே எக்ஸ் சக, எக்ஸ் வர்க்கம் சக மூன்று எக்ஸ் சக மூன்றின் கீழ் இரண்டின்ற வர்க்கத்தை பார்த்தீங்கன்னா ஒன்பதின் கீழ் நான்கு, ஒன்பதின் கீழ் நான்கு. மூன்றின் வர்க்கம் ஒன்பது, இரண்டின் வர்க்கம் நாலு. இல்லைங்க தானே பிள்ளைகள்? இப்ப விடையை பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்ஸ் சக மூன்றின் கீழ் இரண்டு முழுவதின் வர்க்கம். விளங்குதா? அடுத்து உங்களோட இ அப்படிங்கிற கணக்கை பாருங்க. அங்கே வந்து சொல்றாங்க எக்ஸ் சக, விடையில கொடுத்துருக்கிறாங்க எட்டு எக்ஸ். எக்ஸ் வர்க்கம் சக எட்டு எக்ஸ்னு தந்திருக்கிறனால எட்டு எக்ஸ் சொன்னா நடு உறுப்பு தான் எட்டு எக்ஸ். நடு உறுப்பின் குணகத்தின் அரைவாசின்னு நம்ம மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்துறோம். அப்படின்னா எட்டு எக்ஸ் அரைவாசி எத்தனை? நாலு. ஆகவே இங்க முதலாவது கொண்டு வந்து போடணும், எக்ஸ் சக நாலு முழுவதின் வர்க்கம் சமன் எக்ஸ் வர்க்கம் சக எட்டு எக்ஸ். நாலின் வர்க்கம் வந்து எத்தனை? பதினாறு. நாலின் வர்க்கம் வந்து பதினாறு. ஆகவே அந்த இ கணக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு விடையை நீங்க எடுத்துக்கொள்ளலாம். அந்த எஃப்ங்கிற கணக்கை பார்த்தீங்கன்னு சொன்னால் சமனுக்கு அடுத்த பக்கத்தில் விட கொடுத்துருக்கிறாங்க எக்ஸ் வர்க்கம் சக இரண்டு ஏ எக்ஸ்னு தந்திருக்கிறாங்க. அப்ப நடு உறுப்பு எக்ஸுக்கு பக்கத்தில் வந்து இரண்டு ஏ இருக்கு. நடு உறுப்பின் குணகம் வந்து இங்க வந்து இரண்டு ஏயா காணப்படுது. அப்ப இரண்டு ஏய நீங்க இரண்டால பிரிக்கிறீங்க. இரண்டு ஏய நீங்க வந்து என்ன செய்ய போறீங்க? இரண்டால பிரிக்கிறீங்க. விலங்கு தானே பிள்ளைகள்? இரண்டு ஏய நீங்க வந்து இரண்டால பிரிக்கிறீங்க. நடு உறுப்பின் குணகத்தின் அரைவாசின்னு சொன்னா இரண்டால பிரிக்கிறீங்க. முழுவதின் வர்க்கம்னு சொன்னா பிரக்கட் ஒன்று பண்ணிட்டு மேல வர்க்கத்தை போடுறீங்க. அப்படின்னா இரண்டும் இரண்டு வெட்டுப்பட்டு போனா ஏக்குரிய வர்க்கம் ஒன்று இருக்கும். ஆகவே ஏ வர்க்கம்னு சொல்லி விட வரும். அப்ப என்ன செய்ய போறீங்க? எக்ஸ் வர்க்கம் சக இரண்டு ஏ எக்ஸ் சக ஏ வர்க்கம்னு வரும். சரியா, சமனுக்கு அடுத்த பக்கத்தில் எக்ஸ் வர்க்கம் சக இரண்டு ஏ எக்ஸ் சக ஏ வர்க்கம்னு வரும். ஆனால் சமனுக்கு இந்த பக்கத்தில் எக்ஸ் சக பிரக்கட் குள்ள பாருங்க இடைவெளி ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல என்ன போடணும்? ஏ என்ற ஒரு குறியீட போடணும். இந்த இடத்துல என்ன போடணும்? ஏ என்ற ஒரு குறியீட போடணும். மிக கவனமாக செய்ய வேண்டிய கணக்கு. விளங்குதா? அடுத்த கணக்கு கவனிங்க. எக்ஸ் சக இடைவெளி கொடுத்துருக்கிறாங்க. எக்ஸ் வர்க்கம் சக இரண்டு பி எக்ஸ் கொடுத்துருக்கிறாங்க. இரண்டு பி எக்ஸ் கொடுத்துருக்கிறாங்க. அப்ப இந்த நடு உறுப்பின் குணகம் இந்த எக்ஸுக்கு பக்கத்துல இரண்டு பி வந்திருக்கு. எக்ஸுக்கு பக்கத்துல என்ன வந்திருக்குது? இரண்டு பி வந்திருக்குது. அப்ப இரண்டு பி வந்து நீங்க இரண்டால பிரிக்கிற நேரம் பி மாத்திரம் தான் மிஞ்சும். ஆனா அதுக்கு ஒரு வர்க்கம் ஒன்று வரும். விளங்குது தானே? ஆகவே விட எப்படி வரும்? எக்ஸ் சக பி முழுவதின் வர்க்கம் சமன் எக்ஸ் வர்க்கம் சக இரண்டு பி எக்ஸ் சக பி வர்க்கம் எக்ஸ் வர்க்கம் சக இரண்டு பி எக்ஸ் சக பி வர்க்கம் என்ற ஒரு விடையை வந்து நீங்க எடுத்துக்கொள்ளலாம். விளங்குதா? ரைட். அடுத்து கடைசி கணக்கை பாருங்க. எக்ஸ் சக எம் முழுவதின் வர்க்கம் சமன் எக்ஸ் வர்க்கம் சக இரண்டு எம் எக்ஸ் சக எம் வர்க்கம்னு வரும். இரண்டு எம் எக்ஸ் சக எம் வர்க்கம்னு சொல்லி அந்த இடத்துல விட வரும். விளங்குதா பிள்ளைகள்? ஆகவே அந்த செயற்பாடை வந்து நீங்க இந்த மாதிரி செய்து கொள்ளலாம். விளங்குதா? ஓகே, இப்ப கவனிங்க. ஒரு வர்க்க பூர்த்தி ஆக்கல் முறை மூலம் தீர்த்தல் அப்படின்னு சொன்னா அதாவது எக்ஸ்வர்க்கம் சக இரண்டு எக்ஸய மூன்று சமன் பூச்சி தானே கணக்கு. உதாரணம் உண்டு, 75 பக்கத்தில் காணப்படுது. உதாரணம் உண்டு, அதை கொஞ்சம் கவனிங்க. மேலோட்டமா சொல்லித்தாரேன், பிறகு நான் வினாக்களுக்கு போறேன், பயிற்சிகளுக்கு போறேன். சரிதானே? எக்ஸ்வர்க்கம் சக இரண்டு எக்ஸய மூன்று சமன் பூச்சியம் என்பதை வர்க்கபூர்த்தியாக்கல் முறையின் மூலம் தீர்க்க அப்படித்தான் சொல்றாங்க. அப்ப நீங்க முதலாவது என்ன செய்யணும்னு சொன்னா, எக்ஸ்வர்க்கம் சக இரண்டு எக்ஸ் சமன், சமனுக்கு இந்த பக்கத்துல சயமூன்னு காணப்படுது, அப்படியே அடுத்த பக்கத்துக்கு கொண்டு போனீங்கன்னா சகம் உண்டாவிரும், அடுத்த பக்கத்துக்கு கொண்டு போனீங்கன்னா சகம் உண்டாவிரும். விளங்குதா? இரண்டாவது, எக்ஸ் வர்க்கத்தை அப்படியே கீழே கொண்டு வாங்க, சக இரண்டு எக்ஸையும் கொண்டு வாங்க. நடு உறுப்பு வந்து பாருங்க, இரண்டு எக்ஸ் காணப்படுது. இரண்டு எக்ஸின் குணகம் வந்து எத்தனை? இரண்டு. எக்ஸின் குணகம் வந்து இரண்டு. அப்ப அதன் அரைவாசி எத்தனை? இரண்டின் அரைவாசி எத்தனை? ஒன்று. ஒன்றுக்கு ஒரு வர்க்கத்தை போடுங்க. சொல்றேன் பாருங்க, எக்ஸ் வர்க்கம் சக இரண்டு எக்ஸ் சக ஒன்று. அந்த ஒன்று எங்க இருந்து வந்திருக்குது? அந்த நடு உறுப்பு இரண்டு, இரண்டு அரைவாசி ஒன்று, அதுக்குரிய வர்க்கம் சமன் மூன்று சக ஒன்று போடணும். மூன்று சக ஒன்று போடணும் சமனுக்கு அடுத்த பக்கத்தில். அடுத்த வரியில மிக கவனமா நீங்க செய்யணும், இந்த எக்ஸ் வர்க்கத்துக்கு பதிலா எக்ஸ் மட்டும் எடுக்கணும். தொங்கல்ல பாருங்க, சக ஒன்று ஒன்றின் வர்க்கத்துக்கு பதிலா ஒன்றை மட்டும் எடுக்கணும். ஆகவே பொதுவான ஒரு வர்க்கம் எடுக்க போறோம். எப்படி எடுக்க போறோம்? எக்ஸ் சக ஒன்று முழுவதின் வர்க்கம் சமன் மூன்றோட ஒன்ன கூட்டினா நாலு. விளங்குதா பிள்ளைகள்? ரைட், ஓகே. நம்ம அடுத்த அடுத்த ஸ்டெப்ஸுக்கு போறோம். அடுத்த ஸ்டெப்ஸ் எப்படி வர போகுது? எக்ஸ் சக ஒன்று சமன் மின்னுக்கு காணப்படுகின்ற வர்க்கத்தை இல்லாமக்குனா சமனுக்கு அடுத்த பக்கத்துல வர்க்க மூலமாயிரும். வர்க்க மூலமா ஆக்குற நேரம் சகவோ சய பிளஸ் அண்ட் மைனஸ்ங்கிற ஒரு அடையாளத்தை சேர்க்கணும். சக அல்லது சய பிளஸ் அண்ட் மைனஸ், சக அல்லது சய பிளஸ் அண்ட் மைனஸ் சேர்க்கணும். வர்க்க மூலம் நான்கு. விளங்குதா? பிரச்சனை இல்ல தானே பிள்ளைகள்? அடுத்து கவனிங்க, எக்ஸ் சக ஒன்று சமன் சகவோ சய நாலுக்கான வர்க்க மூலம் எத்தனை? இரண்டு. ஒன்பதுக்கான வர்க்க மூலம் எத்தனை? மூன்று. பதினாறுக்கான வர்க்க மூலம் எத்தனை? நான்கு. 25 வர்க்க மூலம் எத்தனை? ஐந்து. 36 வர்க்க மூலம் எத்தனை? ஆறு. 49 வர்க்க மூலம் எத்தனை? ஏழு. ஏழு 49. அதே மாதிரி நீங்க வர்க்க மூல எண்களை பார்த்துக்கிட்டே போகலாம். விளங்குது தானே? வர்க்க மூல எண்கள் வந்து நேரடியா வரக்கூடிய விடைகளும் இருக்கு. விளங்குதா? அடுத்த வரையில பிள்ளைகள், மிக நுணுக்கமா அந்த இடத்துல நீங்க செய்ய வேண்டிய வேலை ஒண்ணு இருக்கு. ஏன்னா எக்ஸ் சக ஒன்று சமன் சகவோ சய ரெண்டுன்னு தான் போட்டிருக்காங்க. சக அல்லது சய ரெண்டுன்னு தான் விட வந்திருக்கு. ஆனா எக்ஸுக்கு பக்கத்துல என்ன இருக்கு? சக ஒன்று இருக்கு. அந்த சக ஒண்ண சமனுக்கு அடுத்த பக்கத்துக்கு கொண்டு போங்க. சமனுக்கு அடுத்த பக்கத்துக்கு நீங்க கொண்டு போறதுன்னு சொன்னா எப்படி வரும்? இந்த பக்கம் சகவா இருக்குது, சமனுக்கு அடுத்த பக்கம் போனா என்ன வரும்? சய ஒன்று. விளங்குதா பிள்ளைகள்? சய ஒன்றுன்னு வரும். அதே மாதிரி எக்ஸ் சமன் சய ஒன்று, எக்ஸ் சமன் சய ஒன்றுன்னு சொல்லி இரண்டு தடவை எழுதி கொள்ளும். எக்ஸ் சமன் சய ஒன்று, எக்ஸ் சமன் சய ஒன்றுன்னு சொல்லி இரண்டு தடவை எழுதி கொள்ளணும். காரணம் வந்து என்னது? மேல சகவுல ஒரு விடையும் சயவுல ஒரு விடையும் வந்திருக்கு. சக ரெண்டு அல்லது சய ரெண்டு வந்திருக்கு. ஓகே, அடுத்த ஸ்டெப்ஸ்ல நீங்க என்ன செய்ய போறீங்க? எக்ஸ் சமன் சய ஒன்றோட ஒரு இரண்டை சேர்க்கறீங்க, சக ரெண்டை சேர்க்கறீங்க. எக்ஸ் சமன் சய ஒன்றோட ஒரு சய ரெண்டை சேர்க்கறீங்க. சேர்த்தீங்கன்னு சொன்னால் என்ன வரும்? எக்ஸுக்கு முதலாவது விட என்ன வரும்? சய ஒன்னு சக ரெண்டுன்னு சொன்னால் இரண்டுல ஒன்னு போனா ஒன்று வரும். அதாவது அச்சரக்கணித விதிகளுக்கு அமைய வேறுபட்ட அடையாளமனின் கழிப்படும். அச்சரக்கணித விதிகளுக்கு அமைய வேறுபட்ட அடையாளமனின் என்ன செய்யும்? கழிப்படும். ஆகவே இரண்டு என்பது பெரிதாக காணப்படுது. இரண்டுல இருந்து ஒன்னு கழிக்கிறீங்க, இரண்டுக்கு முன்னுக்கு சக காணப்படுது. இரண்டுல ஒன்று போனா சக ஒன்று வரும். விளங்குதா? அடுத்து கவனிங்க, எக்ஸமன் அச்சரக்கணித விதிகளுக்கு அமைய ஒரே அடையாளமனின் கூட்டுப்படும். அச்சரக்கணித விதிகளுக்கு அமைய ஒரே அடையாளமனின் கூட்டுப்படும். தெரியுந்தானே பிள்ளைகள்? ஞாபகத்தில் இருக்குதானே? கவனமா பார்த்துக்கொள்ளுங்க. ஏன்னா நமக்கு எக்ஸமுக்கு நாலு நெருங்கிருச்சு. விளங்குதா பிள்ளைகள்? மிக கவனம். ஆகவே சய ஒன்றையும் சய ரெண்டையும் கூட்டுனீங்கன்னா சயம் ஒன்று வரும். ஆகவே இந்த வினாவுக்கான ரெண்டு விட கொடுத்திருக்கிறாங்க. எக்ஸ் சமன் சக ஒன்று, எக்ஸ் சமன் சயம் ஒன்றுன்னு சொல்லி ஒரு விட வந்திருக்குது. விளங்குதா? அது வந்து நம்ம உதாரண கணக்கு. ஓகே, அடுத்து நம்ம இரண்டாவது உதாரணத்தையும் பார்த்துருவோம். கவனிங்க பிள்ளைகள், எக்ஸ் வர்க்கம் சய நாலு எக்ஸ் சக ஒன்று சமன் பூஜ்ஜியம். முதலாவது நீங்க செய்யணும், எக்ஸ் வர்க்கம் சய நாலு எக்ஸ் வச்சுக்கிட்டு சமனுக்கு அடுத்த பக்கத்துக்கு என்ன செய்யணும்? சக ஒன்னு கொண்டு போகணும். சக ஒன்னு சமனுக்கு அடுத்த பக்கம் போனா சய ஒன்னாக வரும். விளங்குதா? மூன்றாவது வரியில என்ன வரப்போகுது? மூன்றாவது ஸ்டெப்ஸ்ல எக்ஸ் ஒர்க்கும் சய நாலு எக்ஸ் சக நடு உறுப்பின் குணகம், நடு உறுப்பின் குணகம் வந்து என்னது? நடு உறுப்பு வந்து 4x, அதன் குணகம் வந்து 4, அதன் அரைவாசி வந்து 2. இரண்டின் வர்க்கம் விளங்குதா பிள்ளைகள்? இரண்டின் வர்க்கம் சமன் சய ஒன்று. இரண்டின் வர்க்கம் எத்தனை? 4. சக 4 எழுதிக்கணும், சக 4 எழுதிக்கணும், விளங்குதா? ஆகவே இந்த எக்ஸ் வர்க்கம் சக இரண்டின் வர்க்கத்துக்கு பதிலா எக்ஸய இரண்டு முழுவதின் வர்க்கம் நம்ம எடுப்போம். எக்ஸய இரண்டு முழுவதின் வர்க்கம் சமன் அச்சரக்கணித விதிகளுக்கு அமைய வேறுபட்ட அடையாளமணி கழிப்படும் சொல்லி ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கிறோம். ஆகவே நீங்க என்ன செய்யணும்? 4 ஒன்ன கழிச்சீங்கன்னா 3 வரும், விளங்குது தானே? ரைட். அடுத்து கவனிங்க, எக்ஸய இரண்டு சமன் வர்க்க மூலத்தை இல்லாமாக்க, வர்க்க மூலம் போட போறேன். எப்படி வர்க்கத்தை இல்லாமாக்கினா அடுத்த பக்கம் வர்க்க மூலம் ஆகிரும். அப்போ வர்க்கம் வந்து இங்க இருக்கிறனால சகவோ செய்ய வர்க்கமூலம் 3 சொல்லி போடுறோம், விளங்குதா? ஆகவே எக்ஸய இரண்டு சமன் சகவோ செய்ய வர்க்கமூலம் 3 என்ன பெருமானம் தந்திருக்கிறாங்க? வர்க்கமூலம் 3 என்ன வர்க்கமூலம் வந்து என்னது? 1.73, 1.73 விளங்குதா? வர்க்கமூலம் 2 என்ன பிள்ளைகள் பெருமானம்? வர்க்கமூலம் 2 நல்ல பாடமாக்கி வைக்கணும் பிள்ளைகள், உங்க மனசுக்குள்ள அப்படியே இருக்கணும். 1.41 வச்சுக்கோங்களேன், 1.412 அப்படி நார்மலா எடுங்க எடுக்கிறீங்க, 1.41 வர்க்கமூலம் 2. வர்க்கமூலம் 3 என்ன எடுக்கிறீங்க? 1.73 எடுக்கிறீங்க. வர்க்கமூலம் 5 என்ன எடுக்க போறீங்க? 2.236 எடுக்க போறீங்க, விளங்குதா? வர்க்கமூலம் 6 என்ன எடுக்க போறீங்க? 2.44, விளங்குதா பிள்ளைகள்? அப்ப இந்த மாதிரி சில வர்க்கமூல பெருமானங்களை நீங்க என்ன செய்யணும்னு சொன்னால், நீங்க கணக்கு செய்யற நேரத்தில் ஞாபகப்படுத்தி வச்சுக்கொள்ளணும், விளங்குதா? கணக்கு செய்யும் போது ஞாபகப்படுத்தல இருக்கணும். அதுலயே ஒரு முக்கியமான விடயம் என்னன்னா பிள்ளைகள், இப்ப வார பேப்பர்ல எல்லாம் வர்க்கமூலம் தருவாங்க, வர்க்கமூலம் தருவாங்க. நிறைவேற்க எண்கள் இந்த மாதிரியான கணக்கு வார சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு வர்க்கமூலமும் தராங்க. அப்ப நீங்க மிக இலகுவா அந்த கணக்கு செய்யலாம். அப்படியும் அவங்க வர்க்கமூலம் தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸாம் பேப்பர் எக்ஸாம்களுக்கு வர்க்கமூலம் பார்க்காம போயிடக்கூடாது, வர்க்கமூலம் தெரியாம போயிடக்கூடாது. வர்க்கமூலம் செய்ய தெரியணும் உங்களுக்கு. வர்க்கமூலம் சில சந்தர்ப்பத்தில் அவங்க பேப்பரில் தராட்டி போனால் நீங்கள் சுயமாக வர்க்கமூலத்தை கண்டுபிடிச்சி இந்த கணக்கு செய்யறதுக்கு ரெடியாகவே போகணும். மடக்கை வாய்ப்பாட்டின் உதவியோடு இந்த வர்க்கமூலத்தை காணுங்க. அப்படி இல்லாட்டி உங்களுக்கு தெரியுமான முறையில், உங்களுக்கு எந்த முறையில் தெரியுமோ அந்த முறையில் நீங்கள் வர்க்கமூலத்தை கண்டுகொள்ளுங்க, விளங்கு தனி பிள்ளைகள். ஆகவே இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் எக்ஸய 2 சமன்பாட்டுக்கு அடுத்த பக்கத்தில் போனால் சக 2 ஆகிரும். ஏற்கனவே முதலாவது கணக்கில் செய்த மாதிரியே எக்ஸ சமன் ரெண்டுன்னு 2 எழுதி கொள்ளுங்க. முதலாவது சகவுல கொண்டு வந்து எழுதுங்க, சக 1.73. விடையை சொல்றேன் பாருங்க, எக்ஸ சமன் 2 சக 1.73, சரியா? அடுத்த பக்கத்துல எக்ஸ சமன் 2 சய 1.73, விளங்குது தானே? முதலாவது நீங்க என்ன செய்யுங்க, 1.73 இரண்டையும் கூட்டினீங்கன்னா 3.73 சொல்லி ஒரு விட வரும், 3.73 சொல்லி ஒரு விட வரும், விளங்குதா? இரண்டாவது கவனிங்க பிள்ளைகள், 2 1.73 கழிக்கணும், மைனஸ் பண்ணணும், 2 1.73 கழிக்கணும், விளங்குதா பிள்ளைகள்? அவ்வாறு கழிக்கிற சந்தர்ப்பத்தில் 2 போட்டுட்டு 2.0 போட்டுக்கொள்ளுங்க, 2.00 போடுங்க. அடுத்து அதுக்கு நேராக கீழே 1.73 போடுங்க. இப்ப என்ன செய்யுங்க பிள்ளைகள், கடை எடுங்க, 2 அந்த தொங்கல காணப்படுகிற 0 ஒன்று கொடுங்க, அப்போ 10 வரும். 10 போனா கீழே 7 போட்டுக்கொள்ளுங்க. பக்கத்தில் பாருங்க 9 இருக்கு, கடை கொடுக்குற நேரம் 9 தானே வரும், 9 போனா 2 போட்டுக்கொள்ளுங்க. ஆகவே முன்னுக்கு பாருங்க, ஏற்கனவே 2 காணப்படுச்சு, 2 ஒன்று கொடுத்துட்டீங்க, ஆகவே இப்போ 1 தான் இருக்கு, 1 போனால் 0 போடுங்க. ஆகவே 0.27 வரும், 0.27. அடையாளங்கள் மிக முக்கியம். 2 முன்னுக்கு பாருங்க சக காணப்படுது, ஆகவே இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் 0.27 சக அப்படின்னு சொல்லி விட வரும். ஆகவே இந்த கணக்கை வந்து மிக இலகுவாக நீங்கள் செய்திருக்கலாம், செய்து கொள்ளலாம். ரைட், ஓகே. நம்ம வந்து மூன்றாவது உதாரணத்தை அப்படி கொஞ்சம் மேலோட்டமாக பார்த்துருவோம். மூன்றாவது உதாரணத்தை பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த முதலாவது கணக்குல பாருங்க பிள்ளைகள், எக்ஸ் வர்க்கம் சக 2 சய 3 தான் வந்திருக்கு. எக்ஸ் வர்க்கத்துக்கு முன்னுக்கு ஒன்றுமே தரல, சரியா? இரண்டாவது கணக்கை பாருங்க, எக்ஸ் வர்க்கம் சய 4x சக 1 வந்திருக்குது. எக்ஸ் வர்க்கத்துக்கு முன்னுக்கு பாருங்க இலக்கங்கள் தரல, விளங்குதா? ரெண்டு இடத்துல இலக்கங்கள் இல்லை. ஆனா மூன்றாவது கணக்குல எக்ஸ் வர்க்கத்துக்கு முன்னுக்கு ஒரு இலக்கம் ஒன்று தந்திருக்கிறாங்க, இரண்டு. அப்ப எக்ஸ் வர்க்கத்தின் குணகம் வந்து இரண்டு, எக்ஸ் வர்க்கத்தின் குணகம் வந்து இரண்டு, ஆறு எக்ஸின் குணகம் வந்து ஆறு, ஆறு எக்ஸின் குணகம் வந்து ஆறு. விளங்குதா பிள்ளைகள்? அப்ப இந்த இரண்ட முதலாவது இல்லாமாக்கணும், இரண்ட முதலாவது நீங்க என்ன செய்யணும், இல்லாமாக்கணும். அப்ப இந்த இரண்ட இல்லாமாக்கணும்னு சொன்னால் எழுதி கொள்ளுங்க, எக்ஸ் வர்க்கம் சக ஆறின் கீழ் இரண்டு எக்ஸ், ஆறின் கீழ் இரண்டு எக்ஸ், அல்லது ஆறு எக்ஸின் கீழ் இரண்டு, ஆறு எக்ஸின் கீழ் இரண்டு சய ஐந்தின் கீழ் ஏழு, ஐந்தின் கீழ் ஏழு சமன் பூஜ்ஜியம், ஐந்தின் கீழ் ஏழு, ஐந்தின் கீழ் இரண்டு, ஐந்தின் கீழ் இரண்டு சமன் பூஜ்ஜியம். விளங்குதானே? எக்ஸ் வர்க்கம் சக ஆறு எக்ஸின் கீழ் இரண்டு சய ஐந்தின் கீழ் இரண்டு சமன் பூஜ்ஜியம். அடுத்த வரியில எக்ஸ் வர்க்கம் சக ஆற இரண்டால பிரிச்சீங்கன்னா மூன்று எக்ஸ் சமன், இந்த பக்கம் காணப்படுகின்ற சய ரெண்டு, அடுத்த பக்கம் அப்படியே கொண்டு போங்க, கொண்டு போனீங்கன்னா என்ன வரப்போகுது, சக ரெண்டு வரப்போகுது, சக ஐந்தின் கீழ் ஏழுன்னு வரப்போகுது, சக ஐந்தின் கீழ் ஏழுன்னு வரும். விளங்குதா பிள்ளைகள்? இப்ப ஏற்கனவே நம்ம செய்த முறைக்கு வருவோம், சரியா பிள்ளைகள்? அடுத்த வரியில எழுதி கொள்ளுங்க, எக்ஸ் வர்க்கம் சக மூன்று எக்ஸ் சக நடு உறுப்பின் குணகம் வந்து மூன்று எக்ஸ், மூன்றின் அறவாசி மூன்றின் கீழ் இரண்டு முழுவதின் வர்க்கம் போட்டுக்கொள்ளுங்க, சக மூன்றின் கீழ் இரண்டு முழுவதின் வர்க்கம், மூன்றின் கீழ் இரண்டு முழுவதின் வர்க்கம் சமன். ஏற்கனவே பாருங்க ஐந்தின் கீழ் இரண்டு இருக்கு, அதை எழுதி கொள்ளுங்க, ஐந்தின் கீழ் இரண்டு சக ஒன்பதின் கீழ் நாலு, சக ஒன்பதின் கீழ் நாலு. விளங்குதா பிள்ளைகள்? சரி, அடுத்து கவனிங்க, அடுத்த வரியில எக்ஸ் வர்க்கத்துக்கு பதிலாக எக்ஸ் எடுக்கணும், மூன்றின் கீழ் இரண்டின் வர்க்கத்துக்கு பதிலாக மூன்றின் கீழ் இரண்டை மட்டும் எடுக்கணும். ஆகவே எக்ஸ் சக மூன்றின் கீழ் இரண்டு எழுதி கொள்ளுங்க, எக்ஸ் சக மூன்றின் கீழ் இரண்டு பிரக்கட் பண்ணிக்கொள்ளுங்க, பொதுவா ரெண்டுக்கும் சேர்த்து மேல வர்க்கத்தை போடுங்க, மேல வர்க்கத்தை போடுங்க, சமனை போடுங்க, அடுத்த பக்கத்துல பாருங்க, நாலுக்கும் இரண்டுக்கும் போமாசி கண்டீங்கன்னா நாலு, நாலுல இரண்டு வந்து இரண்டு முறை, இரண்டு அஞ்சால பெருக்கினால் இரண்டு பத்து சக, நாலுல நாலு ஒரு முறை ஓர் ஒன்பது ஒன்பது, அந்த பகுதி உங்களுக்கு தெரியும் தானே பிள்ளைகள், போமாசி கண்டு செய்யறது, ஐந்திற்கு இரண்டுக்கும் சக ஒன்பதுக்கு நாலுக்கும் போமாசி கண்டு செய்யறது தெரியும் தானே, அதுல உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. அடுத்த வரைக்கும் போங்க, எக்ஸ் சக மூன்றின் கீழ் இரண்டு, எக்ஸ் சக மூன்றின் கீழ் இரண்டு முழுவதின் வர்க்கம் சமன், பத்தோட ஒன்பதை கூட்டினா பத்தொன்பதின் கீழ் நாலு, பத்தொன்பதின் கீழ் நாலு, சரியா பிள்ளைகள்? அடுத்த வரைக்கும் போங்க, எக்ஸ் சக மூன்றின் கீழ் இரண்டு சமன், எக்ஸ் சக மூன்றின் கீழ் இரண்டு சமன், சகவோ சய சக அல்லது சய வர்க்கம் முழுத்துள்ளுக்கு எல்லாத்துக்கும் வர்க்கம் போடுங்க ரெண்டுக்கும் சேர்த்து, அதாவது பத்தொன்பதுக்கும் வர்க்கம் வரும் நாலுக்கு வர்க்கம் வரும், பொதுவான ஒரு வர்க்கம் ஒன்று போடுங்க, பத்தொன்பது கீழ் நாலு ரெண்டுக்கு சேர்த்து வர்க்கத்தை போடுங்க, ரெண்டுக்கு சேர்த்து வர்க்கத்தை போடுங்க. ஓகே, அடுத்த வரியை கவனிங்க, எக்ஸ் சக மூன்றின் கீழ் இரண்டு, எக்ஸ் சக மூன்றின் கீழ் இரண்டு சமன், சகவோ சய நாலுக்கான வர்க்கம் ஒன்று நமக்கு தெரியும் தானே இரண்டுன்னு சொல்லி, ஏற்கனவே நான் சொல்லி கொடுத்தேன் தானே, நாலு ஒன்பது பதினாறு இருபத்தஞ்சு முப்பத்தாறு நாற்பத்தொன்பது அறுபத்தி நாலு எண்பத்தி ஒன்று நூறு நூற்றி இருபத்தி ஒன்று நூற்றி நாற்பத்தி நாலு நூற்றி அறுபத்தொன்பது நூற்றி தொண்ணூத்தாறு இருநூற்றி இருபத்தஞ்சு விளங்குத்தனை போல, அதுக்கான வர்க்க மூலங்கள் நேரடியாக நம்ம சொல்லலாம் தானே, அதே மாதிரி நாலுக்கான வர்க்க மூலம் எத்தனை இரண்டு, பத்தொன்பது அப்படியே எழுதி கொடுங்க, பத்தொன்பது அப்படியே வர்க்க மூலத்துக்கு எழுதுங்க. அடுத்த வரியில எக்ஸ் ஆக மூன்றின் கீழ் இரண்டு சமன், எக்ஸக மூன்றின் கீழ் இரண்டு சமன் சகவோசைய பத்தொன்பதுக்கான வர்க்க மூலம் காண்ற நேரம் நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா மடக்கை வாய்ப்பாட்டை பயன்படுத்தி செய்யுங்க. மடக்கை வாய்ப்பாட்டை பயன்படுத்தினீங்கன்னா முதலாவது உங்களுக்கு என்ன வரும்னு சொன்ன பிள்ளைகள், ஒன்றின் கீழ் இரண்டுன்னு வரும், தர ஒன்றின் கீழ் இரண்டு தர, பத்தொன்பதுக்கான பெருமான பத்தொன்பதுக்கு பத்தொன்பதுனா இரண்டு இலக்கம் இருக்கு, பத்தொன்பதுனா ரெண்டு இலக்கம் இருக்கு, ஒன்று தசோன்னு போடணும், ஒன்று தசோன்னு போட்டுட்டு சொல்றேன் பாருங்க பிள்ளைகள், வர்க்கமூலம் வர்க்கமூலத்தை இல்லாமக்கிறதுக்கு முன்னுக்கு ஒரு அரை ஒன்று போடணும், மடக்கை வாய்ப்பாட்டை பயன்படுத்தி செய்யறதுக்கு. சரியா, அரை தர ஒன்று தசோன்னு போடுங்க. போட்டுட்டு பத்தொன்பதுல சைவருக்கு மடக்கை பெருமானம் பாருங்க, பத்தொன்பதுல சைவருக்கு மடக்கை பெருமானம் பாருங்க. விலங்கு தானே, அந்த வார பெருமானத்தை நீங்க என்ன செய்யணும், இந்த இரண்டால பிரிக்கணும். வார பெருமானத்தை இரண்டால பிரிக்கணும். வார பெருமானத்தை இரண்டால பிரிக்கிற நேரம் உங்களுக்கு ஒரு விடவனு வரும். அதாவது நான் சொல்றேன் என்னன்னு பாருங்க, பத்தொன்பது இருக்கு தானே, பத்தொன்பதுக்கு பத்தொன்பதுல சைவருக்கு மடக்கை பெருமானம் பாருங்க. விலங்குதா, பத்தொன்பதுல சைவருக்கு மடக்கை பெருமானம் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பெருமானம் ஒன்று வரும் மடக்கையில. விலங்குதா, அந்த பெருமானத்தை நீங்க என்ன செய்யணும் சொன்னா இரண்டால பிரிக்கணும். இரண்டால பிரிக்கிற நேரம் அதை ஒன்று தசோன்னு முன்னு வச்சிருக்கீங்க தானே, அதையும் சேர்த்து தான் பிரிக்கணும். ஆகவே பூச்சியம் தசத்துல விட வரும், பூச்சியம் தசன்னு விட வரும். அதுக்கு வார விடையை நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா என்டிலோக், அதாவது முரண் மடக்கை. என்டிலோக் சொல்றது முரண் மடக்கையை பார்க்கணும், முரண் மடக்கையை நீங்க போய் பார்க்கணும். முரண் மடக்கை எப்படி பாக்குறது, அதாவது மடக்கை அட்டவணையில அந்த வந்திருக்கிற பெருமானம் எந்த இடத்துல இருக்குன்னு பார்க்கணும், எந்த இடத்துல இருக்குன்னு பார்க்கணும். விலங்குதா, எந்த இடத்துல இருக்குதோ அதுதான் அதற்குரிய சரியான பெருமானமா இருக்கும். இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் 43ல 6 கிட்ட இருக்கு வந்திருக்கிற பெருமானம், 43ல 6 கிட்ட இருக்கு, 43ல 6 கிட்ட இருக்கு. ஆகவே 19க்கான வர்க்கமூலம் வந்து 4.36, 4.36. விளங்குதா, இதுல ஒரு விஷயத்தை நீங்க விளங்கிக் கொள்ளுங்க பிள்ளைகள். 19க்கான வர்க்கமூலம் கேட்கறாங்க தானே, 19க்கு முன்னுக்குள்ள நிறைவேற்க 80 தானே, 16, 16க்கான வர்க்கமூலம் எத்தனை, 4. ஆகவே 4 தசத்துல விட வரும். உதாரணத்துக்கு நிறைவேற்க 80 தானே 4 காண வர்க்கமூலம் எத்தனை 2 ஆகவே வர்க்கமூலம் 5 சொன்னா வர்க்கமூலம் 5 க்குள்ள நிறைவேற்க 80 தானே 4 காண வர்க்கமூலம் எத்தனை 2 ஆகவே வர்க்கமூலம் 5 சொன்னா 2 தசத்துல விட வரும் உதாரணத்துக்கு 21 வச்சுக்கோங்களேன் வர்க்கமூலம் 21 வருது 21க்கு முன்னுக்குள்ள நிறைவேற்க 80 தானே 20 ஆகவே அந்த இடத்துல என்ன வரப்போகுது 5 தசோன்னு வரும் 5 தசோன்னு வரும் உதாரணத்துக்கு இப்ப 53 வச்சுக்கோங்களேன் வர்க்கமூலம் 53 விளங்குதா பிள்ளைய, வர்க்கமூலம் 53 வருது தானே, வர்க்கமூலம் 53க்கு வர்க்கமூலம் காணணும். அப்ப எப்படி விட வரும், முதலாவது விட எப்படி வரும் சொல்லி யோசிக்க போறீங்க. அப்ப 53க்கு முன்னுக்குள்ள வர்க்கமூலம் 49. அப்ப 49க்கான வர்க்கமூலம் எத்தனை பிள்ளைகள், 7 தசம். ஆகவே வர்க்கமூலம் 53க்கு என்னத்துல விட வரணும், 7 தசத்துல விட வரும், 7 தசம் சொல்லி விட வரும். இப்படித்தான் நீங்க அந்த தசங்களை வைக்கிறது. விளங்குதா, ஆகவே இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் இரண்டு விடையை நான் எடுக்க போறேன், கவனிச்சு கொள்ளுங்க. எக்ஸாக 3 2 சமன் சகவோ சய வர்க்கமூலம் 19 2 ஏற்கனவே நான் சொன்னேன். விளங்குதா, இப்ப கவனிங்க, எக்ஸக 3 2 சமன் சகவோ சய 19க்கான வர்க்கமூலம் எத்தனை, 4.36 அதன் கீழ் 2, 4.36 2. விளங்குதா, அடுத்த வரியில எக்ஸமன் சமனுக்கு இந்த பக்கத்துல சகவுல காணப்படுது, சக 3 2 காணப்படுது. அடுத்த பக்கத்துக்கு கொண்டு போறோம், அடுத்த பக்கத்துக்கு கொண்டு போனா என்ன வரப்போகுது, சயவுல வரப்போகுது. ஏற்கனவே நான் சொன்னேன்னா இரண்டு இடத்துல எழுதி கொள்ளணும் சயவுல. ஆகவே சய 3 2 அதே மாதிரி எக்ஸமன் சய 3 2 ரெண்டு தடவை எழுதுங்க. எக்ஸமன் சய 3 2 எக்ஸமன் சய 3 2 இரண்டு தடவை எழுதுங்க. விளங்குதா, ரைட். இப்ப நீங்க செய்ய வேண்டிய வேலை, அந்த 4.36 2 வந்திருக்கு தானே, ஒன்ன கொண்டு வந்து சகவுல எழுதிக்கங்க. எக்ஸமன் சய 3 2 சக 4.36 2. அடுத்து எக்ஸமன் சய 3 2 சய 4.36 2. விளங்குதா, ஓகே. அடுத்து நீங்க செய்ய வேண்டிய வேலை சும்மா சிம்பிள் வேலை ஒன்று தான் இருக்கு, கழித்தல் வேலை. என்ன செய்ய போறீங்க, 4.36 3 கழிக்கிறீங்க. 4.36 போனா எவ்வளவு பிள்ளைகள், 4.36 3 போனா 1.36. 1.36 2. அடுத்தது கவனிங்க, ரெண்டு ஒரே அடையாளம், மறையும் மறையுமா இருக்கு, கூட்டுறீங்க. கூட்டுனீங்கன்னு சொன்னா 7.36 2. பிள்ளைகள் இந்த இடத்துல கவனிக்கணும், மறையும் மறையும் இருக்கு, கூட்டும் போதும் அடையாளம் மாறுபடாது, பெருக்கும் போதோ அல்லது வகுக்கும் போதோ அடையாளம் மாறுபடும். எப்படி தெரியுமா? சயவ சயவால பெருக்கினீங்கன்னா சகவரும், சகவ சகவால பெருக்கும் போது சகவரும், சயவ சகவால பெருக்கும் போது சயவரும், சயவ சகவால பெருக்கும் போது சயவரும். விளங்குது தானே? ஒரே அடையாளத்தை பெருக்கும் போது அடையாளம் மாறுபடும். அந்த இடத்துல மாறுபடுது பாருங்க. சயவ சயவால பெருக்கிறீங்க, சகவாக மாறுது. பெருக்கும் போது அல்லது வகுக்கும் போது மட்டும்தான் அடையாளம் மாறுபடும். ஆனா கூட்டும் போது ஒரே அடையாளம் இருந்தால் அதே அடையாளத்தில் தான் விட வரும். ஆகவே இந்த கணக்குக்கு விட என்ன வரும்? எக்ஸமன் 0.68, எக்ஸமன் சய 3.68. இது வந்து உங்களோட புத்தகத்தில் இருக்கிற உதாரண கணக்குகள். ஓகே பிள்ளை, இப்ப 13.3 பயிற்சியில 1வது வினாவுக்கு நான் போறேன். 13.3 பயிற்சியில் இருக்கிற 1வது வினா, எக்ஸ் வர்க்கம் சய 2x சய 4 = 0. எக்ஸ் வர்க்கம் சய 2x சய 4 = 0. இரண்டாவது, எக்ஸ் வர்க்கம் சய 2x சய 4, அடுத்த பக்கம் போனா சக 4 வந்துடும். அடுத்து எக்ஸ் வர்க்கம் சய 2x, நடு உறுப்பின் குணகம் வந்து 2x, எக்ஸுக்கு பக்கத்துல 2 இருக்கு, அதன் அரைவாசி வந்து 1, 1 வர்க்கம், 1 மேல வர்க்கம் போடணும், சமன் 4 சக 1. அந்த வரியை சொல்றேன் பாருங்க. எக்ஸ் வர்க்கம் சய 2x சக 1, அந்த 1 மேல வர்க்கம் போட்டுக்கொள்ளுங்க, சமன் 4 சக 1. அடுத்த வரியில் என்ன செய்யணும்? எக்ஸ் எழுதி கொள்ளணும். அந்த குணகத்துக்கு முன்னுக்கு என்ன அடையாளம் காணப்படுது? சயவை போட்டுக்கொள்ளுங்க, 1 போடுங்க, 2 சேர்த்து வர்க்க தாக்கி விட்டுருங்க, 2 சேர்த்து வர்க்கம் போடுங்க. எக்ஸ் சய 1 முழுவதும் வர்க்கம் சமன், 4 கூட 1 கூட்டினா என்ன வரும்? 5 வரும். 4 கூட 1 கூட்டினால் 5 வரும். விளங்குதா? அடுத்த வரியில எக்ஸ் சய 1 சமன் சகவோசய, ஏ சகவோசய வருது, வர்க்க மூலத்தை வந்து நம்ம என்ன செய்ய போறோம்? இல்லாமாக்க போறோம். வர்க்க மூலத்தை நம்ம இல்லாமாக்குற நேரம், அடுத்த பக்கத்துல போற நேரம், இந்த பக்கம் காணப்படுகின்ற வர்க்கம் வந்து அடுத்த பக்கம் போற நேரம் வர்க்க மூலமா வரும். வர்க்க மூலமா வார நேரம் என்ன போட போறோம்? சக அல்லது சய போட போறோம். சக அல்லது சய வர்க்க மூலம் 5. அடுத்த வரியில பாருங்க, எக்ஸ் சய 1 சமன் சகவோ சய, 5 வர்க்க மூலம் வந்து 2 என்ன வரும்? 5 வர்க்க மூலம் என்ன கொடுத்திருக்காங்க? 2.23 அவங்க தந்திருக்கிறாங்க. பாருங்க, அவங்க பயிற்சியில் தந்திருக்கிறாங்க. கீழே தரப்பட்டுள்ள இருபடி சமன்பாடுகளை வர்க்கப்பூர்த்தி ஆக்கல் முறை மூலம் தீர்க்கன்னு சொல்லிட்டு, வர்க்கமூலம் 2.41, வர்க்கமூலம் 3.71, வர்க்கமூலம் 5.23, வர்க்கமூலம் 6.44, வர்க்கமூலம் 13.6, வர்க்கமூலம் 17.41, வர்க்கமூலம் 57.75, 4 சொல்லி வர்க்கமூல பெருமானங்கள் அவங்க தந்திருக்கிறாங்க. விளங்குதா? அதை கொண்டு வந்து போட்டீங்கன்னு சொன்னா 2.23 போடுங்க. இப்ப நீங்க செய்ய வேண்டிய வேலை, எக்ஸ் சமன் சய 1 சமனுக்கு அங்க போனா என்ன வரப்போகுது? சக 1 சக 1 ரெண்டு இடத்துல எழுதி கொள்ளுங்க. எக்ஸ் சமன் சக 1 சக 2.23, இரண்டாவது எக்ஸ் சமன் சக 1 சய 2.23. ஆகவே கூட்டுங்க, எக்ஸமன் 3.23 ஒரு விடையும், எக்ஸமன் இங்க நல்லா கவனிங்க, 2.23 இருந்து 1 கழிக்கிறீங்க, 2.23 இருந்து 1 கழிக்கிறீங்க, 2.23 பக்கத்துல என்ன காணப்படுது? அடையாளம் சய காணப்படுது. ஆகவே பெரிய 2.23 இருந்து 1 கழிக்கிற நேரம் சய விட தான் விட வரப்போகுது. சய 1.23, சய 1.23 நல்லா கவனிங்க, அடையாளத்தை போடாம வந்துடக்கூடாது. விளங்குதா? அடையாளங்கள் மிக முக்கியம், அது வந்து உங்களோட 1வது கணக்கு. விளங்குதா பிள்ளைய? அந்த மாதிரி செய்து கொள்ளுங்க. ஓகே, அதுல காணப்படுகின்ற பி 2வது வினா, எக்ஸ் வர்க்கம் சக 8x சய 2 = 0. எக்ஸ் வர்க்கம் சக 8x சய 2 = 0. எக்ஸ் வர்க்கம் சக 8x = 2. எக்ஸ் வர்க்கம் சக 8x = 2. எக்ஸ் வர்க்கம் சக 8x சக 4 வர்க்கம், 4 மேல வர்க்கம் போடுங்க, 4 மேல வர்க்கம் போடுங்க. ஏன் அந்த 4 வந்திருக்குது? நடு உறுப்பு எத்தனை? 8x. 8x இந்த குணகம் வந்து எத்தனை? x இந்த குணகம் எத்தனை? 4. 4 இந்த அரைவாசி எத்தனை? x. சொல்றேன் பாருங்க, x வர்க்கம் சக 8x அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 8x வந்திருக்குது, x இன் குணகம் வந்து 8, 8 இன் அரைவாசி எத்தனை? 4. 4 இன் வர்க்கம், 4 இன் வர்க்கம் எத்தனை? 4 நான்கால பெருக்கினர் என்ன வர போகுது? 16. ஆகவே 2 சக 16. அடுத்த வரியில x சக 4 முழுவதின் வர்க்கம் சமன் 18. x சக 4 முழுவதின் வர்க்கம் சமன் 18. அடுத்து கவனிங்க, x சக 4 வர்க்க மூலத்தை போடுவோம், சமன் சகவோ சய வர்க்க மூலம் 18. சரியா? அடுத்து கவனிங்க, x சக 4 அப்படியே கீழ எழுதி கொள்ளுங்க. x சக 4 அப்படியே கீழ எழுதி சமனை போடுங்க, சகவோ சயவோ போட்டுக்கொள்ளுங்க. இப்ப இந்த 18 இருக்கு தானே பிள்ளைகள், இந்த 18 நம்ம புத்தகத்துல முதலாவது பாடத்துல தரம் 11 முதலாவது பாடத்துல நீங்க படிச்சிருப்பீங்க, எளிய சேடுகளை முழுமை சேடுகளாக மாற்றுக, முழுமை சேடுகளை எளிய சேடுகளாக மாற்றுகன்னு சொல்லி நீங்க வந்து படிச்சிருப்பீங்க. சரியா? இங்க காணப்படுகின்ற 18 என்பது ஒரு முழுமை சேடு. 18 வந்து ஒரு முழுமை சேடு. அப்ப அதை ஒரு நிறைவர்க்க எண்ணால பெருக்கினீங்கன்னு சொன்னா, ஒரு நிறைவர்க்க எண்ணோட அதை பெருக்கிற நேரத்தில் 9 2 பெருக்கிற நேரம் 9 2 18. 9க்கான வர்க்க மூலம் வந்து எத்தனை? 3. ஆகவே 3 வெளியே வந்துடும். 3 வெளியே வந்துச்சுன்னு சொன்னால் எக்ஸ் சக 4 சமன் சகவோ சய 3 வர்க்க மூலம் 2ன்னு சொல்லி விடவும். 3 வர்க்க மூலம் 2ன்னு சொல்லி வரும். விளங்குதா? வர்க்க மூலம் 2க்கு வர்க்க மூலம் பெருமான எத்தனை பிள்ளைகள்? 1.41. 1.41 தந்திருக்கிறாங்க. 1.41 விளங்குதா? அடுத்து நீங்க செய்ய வேண்டிய வேலை, எக்ஸ் சக 4 எழுதிக்கிட்டு சமன் சகவோ சய 1.41 3 பெருக்கணும். 1.41 3 பெருக்கிறீங்க. 1.41 3 பெருக்கணும். 1.41 3 பெருக்கினா என்ன வரும்? 1.41 3 பெருக்கிறீங்க. பெருக்கினீங்கன்னா என்ன வரும்? 1 3 3 4 3 12 2 மிச்சம் 1 3 3 3 அந்த பக்கத்தில் இருக்கிற 1 கூட்டினீங்கன்னா 4. 4.23 வரும். 4.23 அப்படின்னு சொல்லி விட வரும். விளங்குதா பிள்ளைகள்? 4.23 வரும். அடுத்த வரியில எக்ஸக 4 சமன் சகவோ செய்ய 4.23. அடுத்து நீங்க செய்ய வேண்டிய வேலை என்னது? எக்ஸ் சமன் சமனுக்கு இந்த பக்கத்துல சக 4 காணப்படுது, அடுத்த பக்கம் போன என்ன வரப்போகுது? சய 4. அடுத்த பக்கம் போன என்ன வரும்? சய 4. எக்ஸ் சமன் சய 4, எக்ஸ் சமன் சய 4 இரண்டு இடத்துல எழுதணும். அதுல முதலாவது நீங்க என்ன செய்யணும்? சக 4.23 சேர்த்துக் கொள்ளணும். அடுத்த பக்கம் என்ன செய்யணும்? சய 4.23 சேர்த்துக் கொள்ளணும். இப்ப இந்த பக்கத்துல 4.23 இருந்து 4 கழிச்சு என்ன வரப்போகுது? 0.23 வரும். அடுத்த பக்கத்துல சய 4.3 சய 4ஓட 4.23 கூட்டினா என்ன வரப்போகுது? சய 8.23 வரும். விளங்குதா? ஆகவே இந்த மாதிரியான கணக்கு மிக இலகுவான கணக்கு. பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு 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 கணக்கை நம்ம விளங்கி கொண்டோம்னு சொன்னால் ஏனைய கணக்கு அவ்வளவு மிக அழகா மிக தெளிவா செய்யலாம். விளங்குதா பிள்ளைகள்? ஓகே, நம்ம வந்து சி கணக்கை பார்ப்போம். சி கணக்குல என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, மிக இலகுவான கணக்கு ஒன்று போட்டிருக்காங்க பிள்ளைகள். எக்ஸ் வர்க்கம் சய 6x சமன் 4. பாத்தீங்களா, சமனுக்கு அடுத்த பக்கத்துல கொண்டு போய் 4 போட்டிருக்காங்க. நேரடியா கணக்கு வந்துருச்சு. நம்ம ஏற்கனவே முதலாவது கணக்குல என்ன செய்தோம்? முன்னுக்கு காணப்படுகின்ற அதாவது சய 2 அடுத்த பக்கம் கொண்டு போய் சக 2 மாத்தணும். அதுக்கடுத்து முதலாவது கணக்குல என்ன செஞ்சீங்க? சய 4 காணப்படுது, அது அப்படியே அந்த பக்கம் கொண்டு போய் சக 4 மாத்தினீங்க. இவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க? நேரடியாவே சக 4 மாத்தி கொடுத்துருக்காங்க. அப்ப ரெண்டாவது வரியில என்ன வரும்? எக்ஸ் வர்க்கம் சய 6x சக, எக்ஸ் வர்க்கம் சய 6x சக, நடு உறுப்பு வந்து 6x, அதன் குணகம் வந்து எக்ஸ் குணகம் வந்து 6, 6 அரைவாசி வந்து 3, அதண்ட வர்க்கம் 3 வர்க்கம் சமன் 4 சக 9. ஆகவே அடுத்த வரியில வந்து என்ன வரும்? எக்ஸ் அய 3, எக்ஸ் அய 3 முழுவதின் வர்க்கம் சமன் 9 4 கூட்டினா 13. 9 4 கூட்டினீங்கன்னா 13 சொல்லி ஒரு விடவனு வரும். 9 4 கூட்டினா 13 சொல்லி உங்களுக்கு விட வரும். அடுத்த வரியில எக்ஸய 3 சமன், இப்ப பாருங்க வர்க்க மூலம் இருக்கு, வர்க்கம் இருக்கு தானே, ஏற்கனவே செய்த கணக்குல மாதிரி வர்க்கத்தை இல்லாமாக்குங்க. வர்க்கத்தை இல்லாமாக்குனா என்ன பிள்ளைகளாகும் சொல்லுங்களேன்? வர்க்கத்தை இல்லாமாக்குனா என்ன ஆகும்? அடுத்த பக்கம் போயிட்டு எப்படி வரப்போகுது? சகவோசைய வர்க்கம் மூலம் 13 வரப்போகுது. அவ்வளவுதான் விஷயம், சின்ன ஒரு விஷயம் தான். ஆனால் சகசைய கட்டாயம் போடணும், இரண்டு விடைகள் எடுக்கணும். ஓகே, அடுத்து எக்ஸய 3 சமன் சகவோசைய வர்க்கமூலம் 13 பெருமானம் என்ன? வர்க்கமூலம் 13 என்ன பெருமானம் தந்திருக்கிறாங்க? 3.6. இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? 13 வர்க்கமூலம் 13 சொன்னால் நீங்க என்ன செய்யணும்? அரை தர 13 சொன்னால் 2 இருக்கு, 1 அரை தர 1. இந்த அரை எங்க இருந்து வருது? வர்க்கமூலத்துக்கான பெருமானம் தான் அரை. வர்க்கமூலம் போடுறாங்க தானே, அந்த வர்க்கமூலம் தான் இங்க வந்து அரையா வருது. விளங்குதா? அரை தர 1. 13 சைவருக்கு பாருங்க, 13 பூச்சியத்துக்கு பாருங்க மடக்கை, சரிதானே? 13 பூச்சியத்துக்கு ஒரு மடக்கை வரும். அந்த வார மடக்கைய இந்த 2 பிரிக்கணும். வார மடக்கையை நீங்க என்ன செய்யணும்? இந்த 2 பிரிக்கணும். பிரிச்சீங்கன்னா பூச்சியம் தசோன்னு சொல்லி விட வரும், பூச்சியம் தசோன்னு சொல்லி விட வரும். விளங்குதானே? அந்த விடையை நீங்க என்ன செய்யணும்? முரண் மடக்கை பார்க்கணும். வார விடைக்கு நீங்க முரண் மடக்கை பார்க்கணும். முரண் மடக்கை பாத்தீங்கன்னு சொன்னா 3 விட வரும். ஆனால் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பிள்ளைகள் 13 முன்னுக்குள்ள நிறைவர்க்க எண் வந்தத்தனை? 13 முன்னுக்கு காணப்படுற நிறைவர்க்க எண் எத்தனை? 9. 9 வர்க்கமூலம் எத்தனை? 3. ஆகவே என்ன வரப்போகுது? 3 வரப்போகுது. 3.6 வரும். 3.6 சொல்லி இந்த விட வரும். விளங்குதா? இப்படிதான் அந்த கணக்குகளை செய்யணும். ஆகவே அந்த கணக்கான விடையை பாருங்க. எக்ஸமன் 3.6. எக்ஸமன் 3.6. ஆகவே முதலாவது விட வந்து எக்ஸமன் 6.6, 3 கூட்டின 6.6. அடுத்த பக்கத்துல 3.6 இருந்து 3 கழிச்சீங்கன்னா மறை பூச்சியம் 6, மறை பூச்சியம் 6 சொல்லி வரும். விளங்குதா? அது வந்து உங்களோட சி கணக்குக்கான விட. விளங்கு தானே பிள்ளைகள்? அடுத்து கவனிங்க, அடுத்து ஒரு கணக்கு தந்திருக்கிறாங்க, டி கணக்கு. எக்ஸ் பிரக்கெட்ல தாராங்க, எக்ஸக 8 சமன் 8 தராங்க. முதலாவது நீங்க செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா பிள்ளைகள்? இந்த எக்ஸோட எக்ஸ பெருக்கினீங்கன்னா எக்ஸ் ஒர்க்கம் சக 8 எக்ஸால பெருக்கினீங்கன்னா 8x சமன் 8 சொல்லி எழுதி கொள்ளணும். விளங்குது தானே? ஆனா சமனுக்கு அடுத்த பக்கத்தில் 8 ஒன்று இருக்குதானே, அந்த 8 முன்னுக்கு காணப்படுற எக்ஸையும் பெருக்கக்கூடாது. விளங்குதா? அதை நீங்க நல்லா விளங்கி கொள்ளணும். எப்பயுமே என்ன செய்யும்? நம்ம பிரக்கெட்குள்ள உள்ளதை மட்டும் தான் நம்ம பெருக்கணும். அப்ப பிரக்கெட்குள்ள உள்ளதை பெருக்கினீங்கன்னு சொன்னா எக்ஸோட எக்ஸ பெருக்கிற எக்ஸ் ஒர்க்கம் சக 8 எக்ஸ பெருக்கிற 8x தான் வரும். விளங்குது தானே? அதை நீங்க நல்லா விளங்கி கொள்ளணும். அடுத்து ஏற்கனவே நம்ம செய்த மாதிரி அந்த கணக்கு கொண்டு போவோம். எப்படி? ரைட், இப்ப நான் அந்த விடைகளை சொல்லிக்கிட்டு போறேன், கவனிங்க. எக்ஸ் ஒர்க்கம் சக 8x சக 4 முழுவதின் வர்க்கம் சமன் 8x 4 வர்க்கம் 16. 4 வர்க்கம் 16. அடுத்த வரையில எக்ஸக 4 முழுவதின் வர்க்கம் சமன், அது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 16 கூட்டினீங்கன்னா 24. அடுத்த வரியில நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா எக்ஸக 4 இருக்கு சமன் சகவோசைய 24 வந்து நீங்க என்ன செய்ய போறீங்க? 24 நீங்க வந்து எப்படி எழுதி கொள்ளலாம்? 6, 4, 24 எழுதலாம். ஏற்கனவே ஒரு கணக்கு செய்தோம் தானே, ஏற்கனவே ஒரு கணக்கு செய்தோம். எந்த கணக்குன்னு சொன்னால் 18 இலையச்சேடு வந்து என்ன பிள்ளைகள்? 9, 2, 18. 18 இலையச்சேடு வந்து 9, 2, 18. அதை நீங்க எழுதியிருப்பீங்க. விளங்குதா? நேரடியாக அதை வந்து நான் சொல்லிக் கொடுத்தேன், அதாவது முதலாவது பாடத்தில் உள்ளது. விளங்குதா? அந்த மாதிரி நீங்க எழுதியிருப்பீங்க. இது வந்து 24 இலையச்சேடு வந்து 6 பெருக்குனா 24. அப்ப 6 வர்க்கமூலம் தெரியாது, 4 வர்க்கமூலம் தெரியும். 4 வர்க்கமூலம் வந்து 2, ஆகவே 2 வெளியிடுங்க, வர்க்கமூலம் 6. ஆகவே எக்ஸக 4 சமன் சகவோசைய 2 வர்க்கமூலம் 6. எக்ஸக 4 சமன் சகவோசைய 2 வர்க்கமூலம் 6. ஓகே தானே பிள்ளைகள்? விளங்குது தானே? பிரச்சனை ஒன்றும் இல்லையே. உங்களுக்கு விளங்குற மாதிரி தான் நாங்க கொண்டு போறோம். நீங்க இதன் மூலம் உங்களுக்கு நிறைய பலன் கிடைக்கணும் அப்படிங்கறதுதான் எங்களோட ஆசை. இந்த முறையில நீங்க நல்லா செய்து பாருங்க, நல்லா நிறைய புள்ளிகளை பெறுவதற்கு வாய்ப்பாக இருக்கும். எங்களோட வானொலியை நீங்கள் நல்லா கேளுங்க. விளங்குதா? எங்களோட வானொலியில் நடக்கிற நிகழ்ச்சிகளை நீங்கள் எப்பயுமே கேளுங்க. அப்போ இங்கேருந்து நாங்கள் கொடுக்குற ப்ரோக்ராமில் வந்து உங்களுக்கு நிறைய உதவியாக அமையும். விளங்குதா? அடுத்தடுத்த செயலமர்வு வந்து இன்னும் சிறப்பாக நாங்கள் செய்வோம். இதுவரைக்கும் செய்திருக்கிற செயலமர்வு எல்லாமே மிக வெற்றி அடைச்சிருக்குது. நிறைய மாணவர்கள் எங்களுக்கு வந்து வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறாங்க. அதே மாதிரி நிறைய சந்தேகங்களை எங்ககிட்ட கேட்குறாங்க. இந்த கணக்கை எப்படி செய்யலாம் சார் அப்படின்னு சொல்லி நாங்கள் அதை வாட்ஸ்அப் மூலம் சரி சூமில் சரி ஏதாவது முறையில் அந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் விளங்கப்படுத்துறோம். விளங்குதா? உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து எங்களோட நிறுவனத்தோடு தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களுக்கு வந்து உங்களோட சந்தேகங்களை கேட்டுக்கொள்ளலாம். விளங்குதா? ஓகே, இந்த கணக்குக்கான விடையில பாருங்க. எக்ஸக நாலு சமன் சகவோசய அந்த ஆறுக்கான வர்க்கமூலம் வந்து இரண்டு தசம் நாலு நாள இரண்டால பெருக்குங்க. இரண்டு தசம் நாலு நாள இரண்டால பெருக்குனீங்க என்ன வரப்போது? நாலு தசம் எட்டு எட்டு. எப்படி பிள்ளைகள்? இரண்டு தசம் நாலு நாள நாலு இரண்டால பெருக்கின எட்டு, அடுத்திருக்கிற நாள இரண்டால பெருக்குனீங்கன்னா எட்டு, தசத்தை போட்டுக்கொள்ளுங்க, இரண்டோட இரண்டு பெருக்குனீங்கன்னா நாலு, ஆகவே நான்கு தசம் எட்டு எட்டுன்னு வரும். விளங்குதா? ஆகவே விடைய பாத்தீங்கன்னு சொன்னா எக்ஸமன் சமனுக்கு இந்த பக்கத்துல காணப்படுகின்ற சக நாலு, அடுத்த பக்கம் போனா என்ன வரப்போகுது? சயவா வரப்போகுது. இந்த பக்கம் சகவா காணப்படுகிறது, அடுத்த பக்கம் போனா என்ன வரப்போகுது? சயநாள் சயநாள் ரெண்டு இடத்துல வரும். மேல உள்ள விடைய வந்து சக நான்கு தசம் எட்டு எட்டு, சய நாலு தசம் எட்டு எட்டுன்னு எழுதுங்க. ஆகவே விட வந்து எக்ஸமன் பூஜ்ஜியம் தசம் எட்டு எட்டு முதலாவது விட, இரண்டாவது விட எக்ஸமன் மறை எட்டு தசம் எட்டு எட்டுன்னு வரும். மறை எட்டு தசம் எட்டு எட்டுன்னு வரும். மிக இலகுவான கணக்கு தான், ஒன்றும் நீங்க பெருசா யோசிக்க வேண்டிய அவசியம் இல்ல. சும்மா நார்மலா சாதாரணமா செய்தீங்கன்னு சொன்னா கூட இந்த கணக்குல புள்ளிகளை அப்படியே எடுத்துடலாம். விளங்குதா? ஓகே பிள்ளைகள், நம்ம அடுத்த வினாவை நம்ம கொஞ்சம் பார்ப்போம். எஃப்ங்கிற வினாவை நான் பார்க்க போறேன். அந்த கணக்குல சொல்லியிருக்கிறாங்க எக்ஸ் வர்க்கம் சக எக்ஸ் சமன் நான்குன்னு தராங்க. பிள்ளைகள் அந்த எக்ஸ் இருக்குத்தானே? இதுவரைக்கும் முன்னுக்குள்ள கணக்கெல்லாம் பாருங்க பிள்ளைகள், உங்களோட முதலாவது கணக்குல பாத்தீங்கன்னு சொன்னா இரண்டு எக்ஸ் இருக்கு, அப்ப எக்ஸ் இந்த குணகம் வந்து இரண்டு. இரண்டாவது கணக்குல பாருங்க எட்டு எக்ஸ் இருக்கு, எக்ஸ் இந்த குணகம் வந்து எட்டு. மூன்றாவது கணக்குல பாருங்க ஆறு எக்ஸ் இருக்கு, எக்ஸ் இந்த குணகம் வந்து ஆறு. நான்காவது கணக்குல பாருங்க டிங்கிற கணக்குல பாருங்க எட்டு எக்ஸ் இருக்கு, எக்ஸ் இந்த குணகம் வந்து எட்டு. அப்ப அது முன்னுக்கு வந்து குணகம் தந்திருக்கிறாங்க, எட்டு அரவாசி வந்து நாலு நடப்பீங்க, ஆறு அரவாசி வந்து மூன்று நடப்பீங்க, அப்படி செய்வீங்க. இங்க கவனிங்க, எக்ஸ் வர்க்கம் சக எக்ஸ் சக்மன் நாலுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப எக்ஸுக்கு முன்னுக்கு ஒன்றுமே இல்லைன்னு நீங்க நினைச்சிடக்கூடாது, எக்ஸுக்கு முன்னுக்கு ஒன்று இல்லைன்னு நீங்க நினைச்சிடக்கூடாது. ஒரு எக்ஸ் வர்க்கம் என்ன இருக்கு? ஒரு எக்ஸ் வர்க்கம் கவனமா செய்யுங்க, இந்த கணக்கை சொல்றேன் பாருங்க, செய்க வழியை செய்யுங்க. எக்ஸ் வர்க்கம் சக எக்ஸ் சக ஒன்றின் வர்க்கம் எத்தனை பிள்ளைகள்? ஒன்றை இரண்டால் பிரிச்சா என்ன வரும்? அரை. ஒன்றை இரண்டால் பிரிச்சா என்ன வரும்? அரை. அரையின் வர்க்கத்தை போடுங்க, எக்ஸ் வர்க்கம் சக எக்ஸ் சக ஒன்றின் கீழ் இரண்டின் வர்க்கம் சமன். அந்த பக்கம் நாலு ஒன்று இருக்குதானே, நாலு சக ஒன்றின் கீழ் நாலு, நாலு சக ஒன்றின் கீழ் நாலு. பிள்ளைகள் இந்த இடத்துல உங்களுக்கு கணக்கு பிழைக்குமா இருந்தா நீங்க என்ன செய்யுங்க, இந்த கணக்கை நீங்க ஒரு வேலை ஒன்று செய்து கொள்ளுங்க. என்ன செய்யணும்னு சொன்னா நாலுக்கு கீழே ஒன்னு போடுங்க, ஒன்னு போட்டுட்டு போமாசி கண்டு கணக்கு செய்யுங்க. நாளுக்கு கீழே ஒன்ன போட்டுட்டு போமாசியை கண்டு இந்த கணக்கு செய்யுங்க. விளங்குதா பிள்ளைகள்? இப்படி ஒன்று செய்து விட்டுறாதீங்க, நாளையோட காவை கூட்டி நாளை கால்னு சும்மா அப்படி நேரடியாக போடாதீங்க, நேரடியாக போடாம கணக்குகளை ஒழுங்காக தெளிவாக செய்ய பாருங்க. சரியா? அப்ப நாலுக்கும் ஒன்றுக்கு போமாசி நாலு, நாலுல ஒன்று வந்து நாலு முறை, நாலு நாலால பிறகு நான் நன்னாங்க பதினாறு சக, நான்குல நான்கு ஒரு முறை ஓர் ஒன்று ஒன்று, பதினாறோட ஒன்ன கூட்டுற நேரம் பதினேழு, பதினேழு கீழ் நாலு. அப்ப விட வந்து எப்படி வரும்? எக்ஸாக ஒன்றின் கீழ் ரெண்டு, முழுவதின் வர்க்கம் சமன், பதினேழின் கீழ் நாலு. சரியா? அடுத்த வரையில எக்ஸாக ஒன்றின் கீழ் ரெண்டு சமன் சகவோசய வர்க்க மூலத்தலுக்கு பதினேழின் கீழ் நாலு, பதினேழின் கீழ் நாலு. விளங்குதா? அடுத்து கவனிங்க, எக்ஸாக ஒன்றின் கீழ் இரண்டு சமன் சகவோசய பதினேழுக்கான வர்க்க மூலம், புள்ளையல் பதினேழுக்கு முன்னுக்குள்ள வர்க்க மூலம் என்ன வந்தன? பதினாறு. பதினாறுக்கான வர்க்க மூலம் எத்தனை? நான்கு. அப்ப என்னத்துல விட வரும்? நாலு தசத்துல. விளங்க எத்தனை? நான்கு தசம்னு வரும். ஆனா தந்திருக்கிறாங்க விட நான்கு தசம் ஒன்று இரண்டு, நான்கு தசம் ஒன்று இரண்டு. ஆகவே அடுத்த வரியில எக்ஸமன் சயவுல எழுதி கொள்ளுங்க, சய ஒன்னு கீழ் ரெண்டு, அதே மாதிரி எக்ஸமன் சய ஒன்னு கீழ் ரெண்டு. அடுத்து என்ன செய்யுங்க, முன்னுக்கு முதலாவதுக்கு சய ஒன்றுகள் ரெண்டு எழுதிருக்கீங்க தானே, அதில் கொண்டு வந்து சகவை சேர்த்துக்கோங்க. சக நாலு தசம் ஒன்று ரெண்டின் கீழ் இரண்டு, நாலு தசம் ஒன்று இரண்டின் கீழ் இரண்டு. அடுத்த பக்கத்தில் எக்ஸமன் சய அரை சய நாலு தசம் ஒன்று ரெண்டின் கீழ் ரெண்டு. இப்போ செய்ய வேண்டிய வேலை நாலுலேருந்து ஒன்றை கழிக்க போறீங்க, மூன்று தசம் ஒன்று ரெண்டின் கீழ் இரண்டு. அடுத்த பக்கத்தில் எக்ஸமன் நாலோட ஒன்றை கூட்டினீங்கன்னா மறை ஐந்து தசம் ஒன்று இரண்டின் கீழ் இரண்டு. விளங்குதாப்பிள்ளைகள். இப்ப அந்த மேல வந்து மூன்று தசம் ஒன்று இரண்டு இருக்குதானே, மூன்று தசம் ஒன்று இரண்ட நீங்க இரண்டால பிரிக்கிறீங்க, இரண்டால பிரிக்கும் போது எழுதி கொள்ளுங்க, மூன்று தசம் ஒன்று இரண்டு அதை இரண்டால பிரிக்கிறோம், போட்டுக்கொள்ளுங்க, ஓர் ரெண்டு ரெண்டு, ஓர் ரெண்டு ரெண்டு, மூணுல இரண்டு போன ஒன்று, தசத்தை கொண்டு மேல அப்படியே போட்டுக்கோங்க, பக்கத்துல பாருங்க ஒரு ஒன்று ஒன்று இருக்கு, அந்த ஒன்று கீழே இருக்குங்க, பதினொன்று, பதினொன்றுல ரெண்டு வந்து எத்தனை முறை, ஐ இரண்டு பத்து, ஐ இரண்டு பத்து, அந்த ஒன்று கீழே இறக்குங்க, பக்கத்தில் பாருங்க இரண்டு ஒன்று இருக்கு அதையும் இறக்குங்க, பனிரெண்டு, பனிரெண்டுல இரண்டு எத்தனை முறை, ஆறு ரெண்டு பனிரெண்டு, ஆறு ரெண்டு பனிரெண்டு, ஆகவே என்ன வரப்போகுது, ஒன்று தசம் ஐந்து ஆறுன்னு வரும், ஒன்று தசம் ஐந்து ஆறு. அடுத்து கவனிங்க, நாலோட ஒன்னு கூட்டினா மறை ஐந்து தசம் ஒன்று ரெண்டை இரண்டால பிரிக்க போறீங்க, ஐந்து தசம் ஒன்று இரண்டை இரண்டால பிரிக்கிறீங்க, இரண்டால பிரிச்சிங்கன்னா ஐந்துல இரண்டு எத்தனை முறை பிள்ளைகள், இரண்டு ஈரெண்டு நான்கு மிச்சம் ஒன்று, தசத்தை போடுங்க மேல, பதினொன்று, அந்த ஒன்று கீழே இருக்குன்னா பதினொன்று, பதினொன்றுல ஐ ரெண்டு பத்து மிச்சம் ஒன்று ரெண்டு, ஆறு ரெண்டு பன்னெண்டு, ஆகவே இரண்டு தசம் ஐந்து ஆறுன்னு வரும், இரண்டு தசம் ஐந்து ஆறுன்னு வரும், விளங்குதா? ஓகே, அந்த மாதிரி அந்த விடையில நீங்க போட்டுக்கொள்ளுங்க, ஆனா இரண்டு தசம் ஐந்து ஆறுக்கு முன்னுக்கு சாய அடையாளத்தை போடுங்க, விளங்குதா? ரைட். இப்ப கவனிங்க பிள்ளைகள், அதுக்கு அடுத்து இருக்கிற ஒரு கணக்கு ஜி கணக்கு, இரண்டு எக்ஸ் ஒர்க்கம் சக ஐந்து எக்ஸ் சம நாலுன்னு ஒரு கணக்கு வந்திருக்கு. அதை முதலாவது என்ன செய்யணும் பிள்ளைகள், உங்களோட உதாரணம் மூன்றாவது உதாரணம் பாத்தீங்கன்னா அதே மாதிரியான ஒரு கணக்கு தான் இது, மூன்றாவது உதாரணம் ஞாபகப்படுத்தினேன் அதே மாதிரியான ஒரு கணக்கு. அப்ப முதலாவது என்ன செய்யணும், இரண்டை இல்லாமக்கணும், எக்ஸ் ஒர்க்கம் சக ஐந்து எக்ஸின் கீழ் இரண்டு சமன் நாலின் கீழ் இரண்டு, சரியா பிள்ளைகள்? அப்ப எக்ஸ் ஒர்க்கம் சக அடுத்த வரையில ஐந்து எக்ஸின் கீழ் இரண்டு சக பிள்ளைகள், இந்த ஐந்தின் கீழ் இரண்டு அதண்ட அறவாசி எடுக்கிறோம் தானே, ஐந்தின் கீழ் இரண்டு அதை எப்படி எடுக்கணும்னு சொன்னா, போட்டுக்கொள்ளுங்க ஐந்தின் கீழ் இரண்டு தர அரை, ஐந்தின் கீழ் இரண்டு தர அரை போடுங்க, ஐந்தின் கீழ் இரண்டு தர அரை முழுவதுக்கு அது அவ்வளவு பிரக்கட் பண்ணி மேல வர்க்கும் போடுங்க, ஐந்த ஒன்றால் பிறக்கனா ஓர் ஐந்து ஐந்து, இரண்டோட இரண்டு பிறக்கினீங்கன்னா நாலு, அப்ப ஐந்தின் கீழ் நாலு முழுவதின் வர்க்கம்னு வரும், ஐந்தின் கீழ் நான்கு முழுவதின் வர்க்கம்னு வரும், விளங்குதா? ஐந்தின் கீழ் நான்கு முழுவதின் வர்க்கம்னு வரும், கவனமா இருக்கணும் அந்த இடத்துல, சரிதானே? அப்ப அந்த கணக்கு செய்யறேன் பாருங்க, எக்ஸ் வர்க்கம் சக ஐந்தின் கீழ் இரண்டு எக்ஸ் சக ஐந்தின் கீழ் நான்கு முழுவதின் வர்க்கம் சமன் இரண்டு சக ஐந்தின் வர்க்கம் வந்து இருபத்தைந்து நாலின் வர்க்கம் வந்து பதினாறு, ஐந்தின் வர்க்கம் இருபத்தைந்து நாலின் வர்க்கம் பதினாறு. அடுத்து கவனிங்க, எக்ஸ் சக ஐந்தின் கீழ் நாலு முழுவதின் வர்க்கம் சமன் எக்ஸ் சக ஐந்தின் கீழ் நான்கு முழுவதின் வர்க்கம் சமன், அந்த போமாசி கண்டு செய்யணும் பிள்ளைகள், எதுக்கு எதுக்கு, இரண்டின் கீழ் ஒன்று சக இருபத்தஞ்சின் கீழ் பதினாறு, பதினாறு போமாசி, பதினாறுல ஒன்று வந்து பதினாறு முறை, பதினாறை இரண்டால பிறக்கிற நேரம் முப்பத்தி இரண்டு, பதினாறுல பதினாறு ஒரு முறை, ஒன்று இருபத்தஞ்சால பிறக்கணும் இருபத்தி ஐந்து, முப்பத்தி இரண்டோட இருபத்தி ஐந்தை கூட்ட போறீங்க, முப்பத்தி இரண்டோட இருபத்தைந்த கூட்டுற நேரம் ஐம்பத்தி ஏழு வரும், முப்பத்தி இரண்டோட இருபத்தைந்த கூட்டுற நேரம் ஐம்பத்தி ஏழு வரும், ஐம்பத்தி ஏழின் கீழ் பதினாறு, ஐம்பத்தி ஏழின் கீழ் பதினாறு, ஐம்பத்தி ஏழின் கீழ் பதினாறு. அடுத்த வரையில எக்ஸ் சக ஐந்தின் கீழ் நாலு சமன் சகவோ செய்ய வர்க்கமூல தொழிலுக்கு போட்டுக்கொள்ளுங்க, ஐம்பத்தி ஏழின் கீழ் பதினாறு, வர்க்கமூலம் பொதுவா போடுங்க ரெண்டுக்கு சேர்த்து, ஐம்பத்தி ஏழுக்கும் பதினாறு ரெண்டு இரண்டுக்குமே சேர்த்து வர்க்கமூலத்தை சேர்க்கணும், விளக்குதா? அங்கே கவனமா இருக்கணும். அடுத்து கவனிங்க, எக்ஸ் ஆக ஐந்தின் கீழ் நாலு சமன் எக்ஸ் ஆக ஐந்தின் கீழ் நாலு சமன் சகவோசைய பதினாறுக்கான வர்க்கமூலம் நாலு, ஐம்பத்தி ஏழுக்கான வர்க்கமூலம் வந்து ஏழு தசம் ஐந்து நான்கு, ஏழு தசம் ஐந்து நான்கு, ஏழு தசம் ஐந்து நான்கு, விளங்குதானே? ஏழு தசம் ஐந்து நான்குன்னு வரும், விளங்குதா? அதுலயும் பாருங்க பிள்ளைகள், ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி ஏழுக்கு முன்னுக்கு காணப்படுற நிறைவருக்கையின் வந்து நாற்பத்தி ஒன்பது, நாற்பத்தி ஒன்பதுக்கான வர்க்கமூலம் வந்து எத்தனை ஏழு, பாத்தீங்களா? ஏழுல விட வருது, ஏழு தசம் ஐந்து நாலு வருது. அடுத்த வரி கவனிங்க, எக்ஸமன் சய ஐந்தின் கீழ் நாலு, எக்ஸமன் சய ஐந்தின் கீழ் நாலு, அதே மாதிரி எக்ஸமன் சய ஐந்தின் கீழ் நாலு, உங்களுக்கு விளங்குது தானே பிள்ளைகள்? அந்த சய ஐந்தின் கீழ் நாலு எங்க இருந்து வந்துச்சு, சமனுக்கு இந்த பக்கத்துல எக்ஸாக ஐந்தின் கீழ் நாலு எக்ஸாக ஐந்தின் கீழ் நாலு மேலிருந்து கொண்டுகிட்டே வரோம் நம்ம, அது அப்படியே அடுத்த பக்கத்துக்கு நீங்க மாத்த போறீங்க, அடுத்த பக்கத்துக்கு மாற்றும் போது இந்த பக்கம் காணப்படுகிற சக சமனுக்கு அடுத்த பக்கம் போகும்போது என்ன வரப்போகுது? சயவா வரும். அதான் நான் போட்டிருக்கிறேன், விளங்குதா? அப்ப அந்த சய ஐந்திற்கு நாலுக்கு பக்கத்துல நீங்க என்ன செய்யணும், ரெண்டு விட இருக்கு, சய ஏழு தசம் ஐந்து நாலு, சக ஏழு தசம் அஞ்சு நாலு இருக்கு, அதை கொண்டு வந்து ஒன்னும் சேருங்க. சய ஏழு தசம் ஐந்து நாளின் கீழ் நாலு எக்ஸமன், சய ஐந்தின் கீழ் நாலு சய, சய ஏழு தசம் ஐந்து நாளின் கீழ் நாலு. ஓகே, அடுத்து நீங்க செய்ய வேண்டிய வேலை, ஏழு தசம் ஐந்து நாள்ல இருந்து ஐந்தை கழிக்கிறீங்க. காரணம் என்ன பிள்ளைகள்? காரணம் என்ன? ரெண்டு வேற வேற அடையாளம், ஒவ்வாத அடையாளம். அச்சரக்கணித விதிகளுக்கு அமைய வேற வேற அடையாளமா இருந்தா என்ன செய்யும்? கழிக்கப்படும். அச்சரக்கணித விதிகளுக்கு அமைய வேற வேற அடையாளமா இருந்தா என்ன செய்யும்? கழிப்படும். ஆகவே ஏழுல இருந்து ஐந்து கழிச்சா என்ன வரும்? இரண்டு தசம் ஐந்து நாள நாலால பிரிக்க போறோம். இரண்டு தசம் ஐந்து நாள நாலால பிரிக்கிறீங்க, விலங்கு தானே. அடுத்து கவனிங்க, சய ஐந்து சய ஏழு ரெண்டையும் கூட்டினா என்ன வரப்போது? சய பன்னெண்டு. ஏன் சய போட்டிருக்கோம் பிள்ளைகள், ஏன் சய போடுறோம்? ரெண்டு ஒரே அடையாளம், ஒரே அடையாளம். அதாவது அச்சரக்கணித விதிகளுக்கு அமைய ஒரே அடையாளம் எனின் கூட்டுப்படும். அச்சர கணித விதிகளுக்கு அமைய ஒரே அடையாளம் எனின் கூட்டுப்படும். ஆகவே ஏழோட ஐந்த கூட்டுறீங்க, ஏழோட ஐந்த கூட்டினா என்ன வரப்போது? பன்னிரெண்டு. என்ன பன்னிரெண்டு? சய பன்னிரெண்டு. இப்ப இரண்டு தசம் ஐந்து நாள நாலால பிரிக்கிறீங்க, இரண்டு தசம் ஐந்து நாள நாலால பிரிக்கிறீங்க. இரண்டுல நாலு இருக்கா பிள்ளைகள்? இல்ல, மேல பூச்சியம் போடுங்க. தசம் இருபத்தி ஐந்து, இருபத்தி அஞ்சுல நாலு எத்தனை முறை? ஆறு, ஆறு நான்கு இருபத்தி நாலு, இருபத்தி நான்கு. ஐந்துல நாலு போனா ஒன்று, பக்கத்தில் இருக்கிற நாளை கீழே இருக்குங்க பதினாலு. பதினாலுல நாலு எத்தனை முறை? ஒரு நாலு நாலு, இந்நாலு எட்டு, முன்னாங்கு பன்னெண்டு, முன்னாங்கு பன்னிரெண்டு. மிச்சம் எத்தனை இருக்கு பிள்ளைகள்? நாலுல ரெண்டு போனா எத்தனை? இரண்டு. பக்கத்தில் பூச்சியம் போடுங்க, இருபது. இருபதுல நாலு எத்தனை முறை இருக்கு பிள்ளைகள்? ஐந்து முறை, ஐந்து நான்கு இருபது. ஆகவே பூச்சியம் தசம் ஆறு மூன்று ஐந்துன்னு வரும், பூச்சியம் தசம் ஆறு மூன்று ஐந்துன்னு வரும். அதே மாதிரி சய பன்னிரெண்டு தசம் ஐந்து நாள் நீங்க நாலால பிரிச்சீங்கன்னா சய நாலு தசம் ஒன்று மூன்று ஐந்துன்னு விட வரும். சரியா? அன்னளவா மட்டும் தட்டி நீங்க விட எப்படி கூட போடலாம். எப்படி போடலாம்? எக்ஸமன் பூச்சியம் தசம் ஆறு நான்குன்னு கொடுக்கலாம் முதலாவது விடைய. அடுத்த பக்கத்துல வந்து எக்ஸமன் சய நான்கு தசம் ஒன்று நான்குன்னு விடையை கொடுக்கலாம். ஏனால் ஐந்து அதனிலும் பெரிது, ஐந்து அல்லது அதனிலும் பெரிய இலக்கம் வருமா இருந்தா பக்கத்தில் இருக்கிற இலக்கத்துக்கு ஒன்னு நம்ம சேர்க்கலாம். ஐந்து அல்லது அதனிலும் பெரிய இலக்கம், ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஆகிய இலக்கங்கள்ல ஏதாவது ஒரு இலக்கம் வருமா இருந்தா இந்த அன்னளவா மட்டம் தட்டுற சந்தர்ப்பத்துல பத்துக்கு மட்டம் தட்டுறது, கிட்டிய பத்துக்கு மட்டம் தட்டுக, கிட்டிய நூறுக்கு மட்டம் தட்டுக, கிட்டிய ஆயிரத்துக்கு மட்டம் தட்டுக, முதலாம் தசமதானத்துக்கு தருக, இரண்டாம் தசமதானத்துக்கு தருக, அப்படி கணக்கு இருக்குதானே பிள்ளைகள் நமக்கு இருக்குதானே. அந்த மாதிரியான சந்தர்ப்பத்துல நீங்க என்ன செய்யுங்க, ஐந்து அல்லது ஐந்து வந்தாலும் ஒண்ணு கொடுங்க, ஆறு ஏழு எட்டு ஒன்பது வந்தாலும் பக்கத்தில் இருக்கிற இலக்கத்துக்கு ஒண்ணு கொடுங்க, பிரச்சனையே இல்லை. ஓகே பிள்ளைகள், இந்த மாதிரி நீங்க என்ன செய்யணும்னு சொன்னால் இதுல இருக்கிற கணக்குகளை நீங்க என்ன செய்யணும், மிக கவனமா நீங்க செய்து கொள்ளணும். விலங்கு தானே பிள்ளைகள். இப்ப வந்து உங்களுக்கு நான் வந்து பதிமூன்று தசம் மூன்று பயிற்சியில முதலாவது கணக்கு எக்ஸ் ஒருக்கும் சய ரெண்டு எக்ஸ் சய நாலு சமன் பூஜ்ஜியம், இரண்டாவது கணக்கு எக்ஸ் ஒருக்கும் சக எட்டு எக்ஸ் சய இரண்டு சமன் பூஜ்ஜியம், மூன்றாவது கணக்கு எக்ஸ் ஒருக்கும் சய ஆறு சமன் நான்கு, நான்காவது டி கணக்கு எக்ஸ் ஒருக்கும் சக நாலு எக்ஸ் சய எட்டு சமன் பூஜ்ஜியம், ஐந்தாவது இ கணக்கு எக்ஸ் பிரக்கட் லுக்கு எக்ஸ் சக எட்டு சமன் சொல்றேன், எக்ஸ் பிரக்கட் லுக்கு எக்ஸ் சக எட்டு சமன் எட்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க. எஃப் கணக்கு வந்து எக்ஸ் ஒருக்கம் சக எக்ஸ் சக நான்கு சக நான்கு, விளங்குதா? ஜி கணக்கு வந்து இரண்டு எக்ஸ் ஒருக்கம் சக ஐந்து எக்ஸ் சமன் நான்கு அப்படின்னு சொல்லி ஜி கணக்கு வரைக்கும் வழங்கப்படுத்திருக்கிறேன், விளங்குதா பிள்ளைகள்? இப்ப நேரத்தை கருத்தில் கொண்டு நான் என்ன செஞ்சிருக்கிறேன்னு சொன்னால் கொஞ்சம் வேகமாகவும் போயிருக்கிறேன், உங்களுக்கு விளங்குற மாதிரியும் இந்த பகுதியில் நான் வந்து கொண்டு வந்திருக்கிறேன். இதில் இருக்கிற ஏனைய வினாக்களை வந்து இதே மாதிரி இன்னும் ஒரு வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும், விலங்கு தானே. அந்த சந்தர்ப்பத்தில் நம்ம என்ன செய்ய போறோம்னு சொன்னா இதில் இருக்கிற ஏனைய இந்த இரண்டு வினாக்களை, இன்னும் இரண்டு வினா காணப்படுது, அந்த இரண்டு வினாவோட சேர்த்து எக்ஸமன் சயபி சகவோ சய பி வர்க்கம் சய நான்கு ஏசி முழுவதின் கீழ் ரெண்டு ஏ அப்படின்னு வாய்ப்பாட்டை போட்டு நம்ம செய்யறோம் தானே, தெரியும் தானே உங்களுக்கு. அந்த மாதிரியான விடயங்களை வந்து சூத்திரத்தை பயன்படுத்தி பெருமானம் காண்க அல்லது சூத்திரத்தை பயன்படுத்தி தீர்க்க அப்படி சொல்ற சந்தர்ப்பத்தில் வார கணக்குகளை எதிர்வரும் நிகழ்ச்சியில வந்து நம்ம பார்க்கலாம், விலங்கு தனி பிள்ளைகள். ஆகவே இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்க வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் கூடிய பயனை பெற்றுக்கொள்ளணும், கூடிய பயனை பெற்றுக்கிட்டு உங்களுக்கு வரக்கூடிய புள்ளிகளை இந்த வருடம் நீங்க பரீட்சையில எதிர்நோக்க இருக்கிறீங்க, நீங்க எல்லாரும் நல்ல பெறுபேர்களை பெறணும், விலங்கு தானே, நல்ல பெறுபேர்களை பெறணும். நல்ல பெறுபேர்கள் வரணுமாக இருந்தால் நீங்க என்ன செய்யணும்னு சொன்னால் மிக கவனமா தினமும் கணக்குகளை செய்யுங்க, கணித பாடம் வந்து மிக இலகுவான பாடம் பிள்ளைகள், உங்க கையில தான் இருக்கு. நீங்க தினமும் அந்த பயிற்சிகளை மீண்டும் 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 செய்து பாக்குற நேரத்துல உங்களுக்கு என்ன செய்யணும் சொன்னால், கணித பாடம் மறக்கவே மறக்காது. விலங்குதானே, ஏனைய எல்லா பாடங்களை விடவும் கணித பாடம் தான் மிக இலகுவான ஒரு பாடம். விலங்குதா, கணித பாடம் தான் மிக இலகுவான ஒரு பாடம். ஓகே.